2023 நவம்பர் மாத தெண்டலிதழில் எர்தாம்டனின் சுடர் 8 பாலைவனச்சோலை அத்தியாயம் 11 ராஜேஷ் எழுதியுள்ளது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அருண் கையில் தபால் உரையை வைத்து கொண்டு சந்தோஷத்தில் குதித்தான். அவனது அனுபவத்தில் அந்த மர்ம மனிதரிடமிருந்து வந்த கடிதங்கள் எல்லாமே அவனுக்கு சரியான நேரத்தில் உதவியிருக்கின்றன. அந்த ஆதிவாசிகள் மூலிகையாயிருக்கட்டும், ஆப்பிளின் கதையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அருணுக்கு வேறு வழியே தெரியாமல் விழித்த போது அவரிடம் இருந்து வந்த கடிதம்தான் பெரிய உதவி செய்திருக்கிறது. இந்த முறையும் அவனுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்தை எவரோ தெரிந்து கொண்டு அவனுக்கு உதவ முன்வந்திருக்கிறார்கள். அம்மா, அப்பா, பார்த்தீங்களா, எனக்கு லெட்டர் வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லை, என்னோட யூகம் தப்பா இருக்காதுன்னு கூவினான் அருண். கீதா என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கினார் ரமேஷ். அங்கே நின்று கொண்டு இருந்ததால் வந்த தயக்கம். அருணிடம் இருந்த கடிதத்தை சற்று தாமதமாக படிக்க சொல்லலாமா என்று கூட கீதா யோசித்தார். எங்கே தன் கணவர் தான் அருணோடு சேர்ந்து கொண்டு பம்பை விலைக்கு வாங்குவதாக சத்தம் போடுவாரோ என்ற பயமும் சேர்ந்து கொண்டது. தயக்கத்தோடு ரமேஷ் என்ன செய்கிறார் என்று நோட்டம் விட்டார் கீதா. அவரோ ஓரத்தில் கைகட்டி நின்று கொண்டு கீதா என்ன பண்ண போகிறார் என்று இருந்தார். அப்பா அம்மா இருவரையும் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் அருண் சட்டென்று கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அருண், நிறுத்து, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ், இடியொலி போல ரமேஷிடமிருந்து குரல் வந்தது. அதில் அந்த நிசப்தமான காலை வேளையில் வீடு அதிர்ந்தது. மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த பக்கரு பயத்தில் கத்தியது. அது ஓடிப்போய் அருணின் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. கீதாவும் கதிகலங்கி போனார். ஆனால் அருணோ கொஞ்சம் கூட அதிராமல் மும்முரமாக அந்த கடிதத்தை படிப்பதிலேயே இருந்தான். அருண், நான் சொல்றது கேட்கலே, ரமேஷ் முடிக்கும் முன் அருண் பதிலளித்தான். அப்பா, நான் என்னை மாத்திக்க மாட்டேன். ஏதாவது தப்புன்னு எனக்கு மனசில் பட்டுச்சுன்னா அதை சரிப்படுத்துகிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் என்ன கற்று கத்தினாலும் சரி, இதனால் எனக்கு எந்த வம்பு வந்தாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன். உன்னையே, ரமேஷ் கோபத்துடன் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தார். அருணின் பதில் கேட்க கீதாவுக்கும் தர்ம சங்கடமாக இருந்தது. ரமேஷ் கோபத்தில் ஏதாவது அடித்துவிடப் போகிறாரே என்று பயந்தார். கோபத்துடன் அடியெடுத்து வைத்த ரமேஷ் அப்படியே நின்றார். பெருமூச்சு விட்டார். ஒன்றுமே சொல்லாமல் மெதுவாக மாடிப்படி பக்கமாய்ப்போய் ஏற ஆரம்பித்தார். பாதிப்படிகள் கடந்த பின் அருணையும் கீதாவையும் பார்த்து பேசினார். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை உதவிக்கு கூப்பிடாதீங்க. நீங்கள் ரெண்டு கூட்டு களவாணிகளும் சமாளிச்சுக்கோங்க. என்னை இழுக்காதீங்க எதுக்கும். அருண் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். அதை ரமேஷ் கவனித்தாரோ இல்லையோ, கீதா கவனித்தார். அவருக்கும் கோபம் வந்தது. மூச்சை ஆழமாக இழுத்து 1 முதல் 10 வரை எண்ணிக்கொண்டு தனது ஜென் யுக்தியை கையாண்டார். வீட்டு வேலையை கவனிக்க சமையல் அரைப்பக்கம் போவதா, இல்லை அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டுவிட்டு போகலாமா என்று இரண்டு கேட்டான் மனதாய் அவர் நின்று இருந்தார். ஒரு பக்கம் பள்ளிக்கு போக நேரமாகிறதே என்ற கவலை, மறுபுறம் தன் மகன் மீண்டும் ஒரு சாதனை படைக்கப் போகிறான் என்ற பெருமை. மெதுவாக மாடிப்பக்கம் பார்த்தார். ரமேஷ் தென்படவில்லை. அருண் கடிதத்தை படிக்கட்டும் என்று நின்றார். அருண் சத்தம் போட்டு கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். பிரியமுள்ள அருணுக்கு, நான் தான் மீண்டும் கடிதம் எழுதுகிறேன். நானும் நீயும் இரு உடம்பு ஒரு சிந்தனை ஆகி கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதே ஐயம்தான் உன்மனதிலும் உதிக்கிறது போல இருக்கிறது. நீ எர்தாம்டன் நகரின் வெளியே இருக்கும் பாலைவன பகுதியில் வரப்போகும் குடியிருப்பு திட்டம் பற்றி ஆராய்ச்சி செய்கிறாய் என்று தெரிய வந்தது. சொல்லப்போனால் இந்த திட்டம் எர்தாம்டனுக்கு மிகவும் நல்ல திட்டம்தான். அதனால்தான் ஊர் மேயர் முதல் ஊர் செயற்குழு வரை யாரும் அதற்கு எதிராக எதுவும் சொல்லவில்லை. நீ எவ்வளவு முயன்றிருந்தாலும் நல்ல விஷயங்கள் தான் தெரிய வந்திருக்கும். நானும் இந்த திட்டத்தை முதலில் ஆதரித்தேன். ஒரே பாலைவனமாக இருக்கும் பகுதியில் பொருளாதார ரீதியாக நல்லது நடந்தால் ஊருக்கு நல்லதுதானே. உனது பள்ளி ஆசிரியை பல பொது அரங்குகளில் கேள்விகள் கேட்க ஆரம்பித்த பின் எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அவர் கேள்விகள் மூலமாக அதற்கு பின்னால் உன்னார்வம்தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று நினைத்தேன். அது சரியாகிவிட்டது. உன் பள்ளி ஆசிரியைக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களாகத்தான் தகவல் கிடைத்திருக்கும். நான் பல இடங்களில் விசாரித்தேன். அதன் மூலம் சில நம்பவே முடியாத உண்மைகள் தெரிய வந்தன. ஆரம்பத்தில் இந்த பாலைவன டெவலப்மெண்ட் திட்டம் நல்ல வீடுகளை கட்டி அவற்றில் குடும்பங்களை குடிவைப்பதுதான். ஆனால் விண்ணப்பத்தில் இருப்பது போல் அங்கே முழுவதும் வீடுகளாக கட்டப்போவதில்லை. நடுநடுவே பாலைவன மரங்களின் தோட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள். வீடுகளுக்கு நடுவில் ஒரு சோலை போல இருந்தால் அது நல்லதுதான் என்று பலரும் எண்ணுமாறு செய்ய போகிறார்கள். இதன் பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. என்னன்னு சொல்லட்டுமா? இங்கேதான் எத்தாம்டனோட களவாணி பயலக பண்ணுற சூழ்ச்சி தெரியும். ஒரு பெரிய பாலிமர தோட்டம் பல ஏக்கர் அளவில் பண்ணி அதிலிருந்து பாமாயில் தொழிற்சாலையை ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ உலகம் இருக்கிற நிலைமையில் பாமாயில் மாதிரி நிறைய லாபம் கொடுக்கிற பொருள் சிலது தான் இருக்குது. நம்ம உபயோகிக்கிற பலவித பொருட்களில் இன்றைக்கி பாமாயில் இல்லாததே இல்லை. அவ்வளவு லாபம் தரக்கூடியது. எடுத்த உடனேயே எண்ணெய் பனை தோட்டம் அப்படின்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் கொடி தூக்கிடுவாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆரம்பத்திலேயே 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால் ஒரு சின்ன திட்டம், ஏன் வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடாது? அந்த மாதிரி மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கிறது எல்லோருக்கும் பெருமைதானே. இப்படி ஒரு கதை கட்டி அனுமதி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஃபைன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் கமுக்கமாக எழுதியிருக்காங்க. குடும்பங்களை குடி வச்சப்புறம் அப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாதே. அந்த குடும்பங்களும் ஏழை குடும்பங்களாக இருக்கும். அவங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க சக்தி கிடையாதே. ஒரு பக்கம் நல்லதுன்னு பார்க்க போனால் மறுபக்கம் அந்த எண்ணெய் பனை தோட்டங்களால் வரப்போகிற அழிவை நம்மால் தடுக்கவே முடியாது. இப்போ உலகத்தில் பல இடங்களில் இந்த தொந்தரவு தான். எத்தாம்டன் நகரத்து ஏழை மக்கள் இதில் மாட்டிக்கொண்டு அடிமைகள் போல் வாழத் தொடங்கலாம். லாபத்திற்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கும் கிங்கரன்களுக்கு இது ஒரு மிட்டாய் மாதிரி. இந்த திட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைக்க வேண்டும். நீ எத்தாம்டன் நகர ஜட்ஜ் ஐயா அவர்களிடம் போய் இந்த திட்டத்தின் அனுமதி குறித்து தீர விசாரிக்க சொல். வெறும் வீடுகள் மட்டும் கட்டட்டும், இந்த எண்ணெய் பனை தோட்ட திட்ட சூழ்ச்சியை முறியடிப்போம். வேகமாக செயல்படு. இன்னும் சில நாட்களுக்குள் ஆட்சேபனை ஏதும் எழுப்பாவிட்டால் இந்த திட்டம் அந்த பயலக நினைச்சது போல நடந்துடும். வெற்றி உன் பக்கம் இருக்கட்டும். எர்த்தாம்டன் நகருக்கு உன்னால் பல நன்மைகள் கிடைக்கட்டும் என்றும் மதிப்புடன். அருண் படித்து முடித்து கீதாவை சந்தோஷமாக பார்த்தான். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர். அம்மா, ஐ ஆம் அன் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். அம்மா, என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அருண் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்து கீதாவை கட்டி கொண்டான். கீதா அருணின் தலையை வருடினார். அருண் கண்ணா, இன்னைக்கு மத்தியானம் நீ ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் நான் ஜட்ஜையா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.